ஓம் சாந்தி. ஜூன் 3, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தகுதி வாய்ந்த சேவாதாரி குழந்தைகளாகி அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுங்கள். எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். கேள்வி: தர்மராஜின் தண்டனையிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்வதற்கு எந்த இறை கோட்பாடுகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும்? பதில்: கடவுளுக்கு ஒரு சத்தியம் செய்த பின்னர் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்காதீர்கள். எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். கோபப்படுபவர்கள் அல்லது பிறரை விரக்தியடைய செய்பவர்கள் அல்லது கடவுளின் பெயருக்கு அவதூறு ஏற்படும் விதத்தில் நடந்து கொள்பவர்கள் பெருமளவு தண்டனையை அனுபவிக்க நேரிடும். எனவே அத்தகைய செயல்கள் எதையும் செய்யாதீர்கள். நோய் ஏதாவது வந்தாலும், மாயையின் புயல்கள் எத்தனை வந்தாலும், உங்கள் புத்தியை பயன்படுத்தி எது சரி எது பிழை என தீர்மானிப்பதன் மூலம் தவறான செயல்கள் செய்வதிலிருந்து சதா விடுபட்டிருங்கள். பாடல்: எனது இதய வாயிலுக்கு வந்திருப்பவர் யார்? ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என கூறியவர் யார்? பாபாவும் தாதாவும். பரம்பிதா பரமாத்மா சிவனே இவ்வுலகிற்கு அப்பால் இருக்கும் எங்கள் தந்தை என்பதிலும், இவர் அதாவது பிரம்மா குழந்தைகள் அனைவரதும் சூட்சுமமான தந்தை என்பதிலும் குழந்தைகளாகிய நீங்கள் நிச்சயமாக நம்பிக்கை கொண்டிருப்பீர்கள். அவர் மாத்திரமே பிரஜாபிதா பிரம்மா என்று அழைக்கப்படுகின்றார். பிரஜாபிதா பிரம்மாவை தவிர வேறு எவராவது பல குழந்தைகளை கொண்டிருக்க முடியுமா? இவர் முன்னர் அவர்களை குழந்தைகளை கொண்டிருக்கவில்லை. எல்லையற்ற தந்தை இவரினுள் பிரவேசித்த பொழுதே இவர் தாதா ஆகினார். இந்த தாதாவே கூறுகின்றார், இவ்வுலகிற்கு அப்பாலுள்ள தந்தையின் சொத்தை நீங்கள் பெறுகின்றீர்கள். பேரக்குழந்தைகளே எப்பொழுதும் தமது பாட்டனாரின் வாரிசுகளாவார்கள். அவர்கள் அவரது சொத்திற்கான உரிமையை கொண்டிருப்பதனால் அவர்களின் புத்திகளின் யோகம் அவர்களது பாட்டனாரை நோக்கி செல்கிறது. ஓர் அரசருக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் அது அவரது மூத்தோரின் சொத்து என்று அவருக்கு கூறப்படுகிறது. அவர்கள் நிச்சயமாக தங்கள் மூத்தோரின் சொத்திற்கான உரிமையை கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து அனைத்திலும் மகத்தான சொத்தான ஸ்வர்க ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள் என்பதை குழந்தைகளான நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அந்த தந்தையே எங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் இப்பொழுது அவருக்கு நேர் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். பாபாவிற்கு நேர் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றோம் என்ற போதை உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாகவே அனுபவம் செய்யப்படுகிறது. சிலர் இந்த பௌதிகமான தாயும் தந்தையுமானவர் அதாவது பிரம்மாவின் மூலம் அதி மேலான கடவுளுக்கு தாம் வாரிசுகள் ஆகின்றோம் என்று தமது இதயங்களில் பெருமளவு அன்பு கொண்டுள்ளனர். எல்லையற்ற தந்தை எங்களை ஓர் ராஜ்யத்திற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்கும் வகையில் மிகவும் இனிமையானவர். மாயை உங்களை முற்றிலும் தகுதியற்றவர்கள் ஆக்கிவிட்டால். நேற்று ஒருவர் பாபாவை சந்திப்பதற்கு வந்தார். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை. பாபா அவருக்கு விளங்கப்படுத்தினார், இவர்கள் அனைவரும் பிரம்மா குமார்கள். நீங்களும் பிரம்மாவினதும் சிவனினதும் குழந்தையே ஆவார். அவர் கூறினார், நீங்கள் அவ்வாறு கூறுவதால் நான் நிச்சயமாக அப்படித்தான் இருக்க வேண்டும். இதை கேட்டதும் அவர் ஏற்றுக்கொண்டாலும் அது அவரது இதயத்தை தொடவில்லை. தான் உண்மையிலேயே அவரது குழந்தைதான் என்ற அம்பு அவரை தைக்கவில்லை. இவரும் அவரது குழந்தையே. இவரும் ஓர் ஆஸ்தியை பெறுகின்றார். இங்குள்ள பல குழந்தைகளின் புத்திகளில் மிக சிறிதளவே பதிகின்றது. சந்தோஷமோ அல்லது ஆன்மீக போதையோ கண்ணுக்கு தென்படுவதில்லை. உங்களுக்குள் சந்தோஷ பாதரசம் உயர வேண்டும். இவை அனைத்தும் முகத்திலும் வெளிப்பட வேண்டும். மனவாட்டிகளாகிய நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தால் அலங்கரிக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் மணவாளனின் மணவாட்டிகள் என்பதை அறிவீர்கள். ஒரு விவசாயியின் புதல்வியின் கதை உள்ளது. ஓர் அரசன் ஒரு விவசாயியின் புதல்வியை திருமணம் செய்தான். ஆனால் ராஜ்யத்தில் இருப்பதில் அவள் எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிக்கவில்லை. எனவே அவன் அவளை திரும்பவும் அவளது கிராமத்திற்கே அனுப்பி வைத்தான். அவள் ராஜ்யத்தில் இருப்பதற்கு தகுதியற்றவள் என அவள் கூறினான். இங்கும் உங்களை எதிர்கால சக்கரவர்த்தினிகள் ஆக்குவதற்காக தந்தை உங்களை அலங்கரிக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் பெண்களை ராணிகள் ஆக்குவதற்காக கடத்தி சென்றதாக அவர்கள் கூறுகின்றனர். எவ்வாறாயினும் அவர்கள் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் அனைவரும் சமயப்பற்று இல்லாத மனம் உடையவர்கள். இந்த உலகம் அவ்வாறே தொடர்கின்றது என்றும் அது இயற்கையானது என்றும் அவர்கள் நம்புகின்றனர். ஆலயங்கள் போன்றவற்றுக்கு செல்லாமலும் சமய நூல்களை கூட நம்பாமலும் உள்ள பலர் இருக்கின்றனர். அரசாங்கமும் சமயத்தை நம்புவதில்லை. பாரதத்தில் என்ன தர்மம் இருந்தது, இப்பொழுது என்ன சமயம் இருக்கிறது என்பதை கூட அவர்கள் அறியாமல் உள்ளனர். குழந்தைகளான நீங்கள் இப்பொழுது தேவ குலத்திற்கு உரியவர்கள். அவர்கள் கிறிஸ்துவ குலத்திற்கு உரியவர்களாக உள்ளதை போன்று நீங்கள் பிராமண குலத்திற்கு உரியவர்களாக உள்ளீர்கள். தந்தை கூறுகின்றார், முதலில் நான் குழந்தைகளாகிய உங்களை தூய்மையற்ற சூத்திரர்களிலிருந்து பிராமணர்களாக மாற்றுகின்றேன். தூய்மையாகிய பின்னர் நீங்கள் 21 பிறவிகளுக்கு தேவ சமுதாயத்தினர் ஆகுவீர்கள். நீங்கள் தேவர்களின் மடிக்கு செல்கின்றீர்கள். முன்னர் நீங்கள் அசுரர்களின் மடியில் இருந்தீர்கள். நீங்கள் அசுரர்களின் மடியிலிருந்து கடவுளின் மடிக்கு வந்துள்ளீர்கள். ஒரே ஒரு தந்தையின் குழந்தைகள் சகோதர சகோதரிகள் ஆவார்கள். இது ஓர் அற்புதம். நீங்கள் அனைவரும் பிராமண குலத்திற்கு உரியவர்கள் என கூறுகின்றீர்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றி அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து அவர்களுக்கு பாதையை காட்டவும் வேண்டும். எவ்வாறு எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெறுவது என்பதை உலகிலுள்ள எவருமே உங்களுக்கு கூற மாட்டார்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையை கண்டு கொண்டீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரின் குழந்தைகள் ஆகிவிட்டீர்கள். முன்னைய கல்பத்தில் தந்தையிடமிருந்து தங்கள் ஆஸ்தியை பெற்றுக் கொண்டவர்கள் மீண்டும் அவ்வாறு செய்வார்கள் என புரிந்து கொள்வதற்கு நீங்கள் உங்களுடைய புத்தியை பயன்படுத்துகின்றீர்கள். அவர்களின் புத்தியில் இந்த ஞானம் சிறிதளவே இருந்தாலும் அவர்கள் ஏதாவதொரு சமயத்தில் நிச்சயமாக இங்கு வருவார்கள். அவர்கள் ஏதாவது ஒன்றை பெறுவதற்கு வருவார்கள். உங்கள் மத்தியிலும் கூட நீங்கள் இதை வரிசை கிரமமாகவே புரிந்து கொள்கின்றீர்கள். இன்று நீங்கள் தூய்மையாகுவதற்கு இங்கு வந்துள்ளீர்கள். நாளையே நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிடுகின்றீர்கள். நீங்கள் தீய சகவசத்தால் நிறமூட்டப்படும் பொழுது தந்தைக்கு உரியவராகிய பின்னர் அவரை விட்டு சென்றால் மகா பாவி ஆத்மா ஆகுவீர்கள் என்பதை மறந்து விடுகின்றீர்கள். ஒருவர் மற்றொருவரை கொலை செய்தால் அந்த பாவம் அவரில் சேர்க்கப்படுகிறது. இங்கு தந்தைக்கு உரியவர் ஆகிய பின்னர் அவரை விட்டு செல்பவர்களுடன் ஒப்பிடும் பொழுது அந்த பாவம் சிறியதாகும். அவர்கள் தமது சத்தியத்தை மீறி விகாரமுடையவர்கள் ஆகின்றனர். அவர்கள் பெருமளவு பாவத்தை சேர்த்துக் கொள்கின்றனர். இந்த ஞான பாதையில் சேர்த்து கொள்ளும் அளவிற்கு அறியாமை பாதையில் அவர்கள் சேர்த்துக் கொள்வதில்லை. அறியாமை பாதையில் மக்கள் கோபப்படுவது பொதுவான விஷயம். இங்கு நீங்கள் ஒருவர் மீது கோபப்பட்டால் 100 மடங்கு தண்டனை கிடைப்பதுடன் உங்கள் ஸ்திதியும் அவ்வாறே இறங்கி விடுகின்றது. காரணம், நீங்கள் கடவுளின் கட்டளைகளை பின்பற்றவில்லை. நீங்கள் தர்மராஜின் கட்டளைகளை பெறுகின்றீர்கள். தூய்மையாகுங்கள். கடவுளுக்கு சொந்தமாகிய பின்னர் அவரது கட்டளைகளுக்கு நீங்கள் சிறிதளவு கீழ்ப்படியாது விட்டாலும் 100 மடங்கு தண்டனை சேர்க்கப்படுகிறது. சிவ் பாபாவே படைப்பவர். பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஆகியோரும் அவரது படைப்புகளே. தர்மராஜும் ஒரு படைப்பே ஆவார். பாபா உங்களுக்கு தர்மராஜ் ரூபத்தின் காட்சிகளை வழங்குகின்றார். பின்னர் உங்களுக்கு சாட்சிகளும் காட்டப்படும். பாருங்கள், நீங்கள் ஒருபொழுதும் கோபப்படவோ அல்லது எவருக்கும் துன்பத்தை விளைவிக்கவோ மாட்டீர்கள் என்று சத்தியம் செய்தீர்கள். இருந்தும் நீங்கள் மற்றொருவருக்கு துன்பம் விளைவித்தீர்கள் அல்லது இன்னாரை விரக்தியடைய செய்தீர்கள். எனவே இது இப்பொழுது அதற்கான தண்டனையே ஆகும். அவர் உங்களுக்கு காட்சி கொடுக்காமல் தண்டனை வழங்குவதில்லை. அத்தாட்சி இருக்க வேண்டும். பின்னர் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள், உண்மையிலேயே நான் தந்தையை கைவிட்டு இந்த பாவ செயல்களை செய்தேன். நீங்கள் கடவுளை அவமரியாதை செய்வதனால் பலர் சிரமங்களை அனுபவிக்கின்றனர். பல அப்பாவி பெண்கள் பந்தனத்தில் உள்ளனர். அப்பொழுது தந்தையை அவமரியாதை செய்தவர்கள் மீதே தண்டனை அனைத்தும் சேர்க்கப்படுகிறது. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், நீங்கள் மகா பாவி ஆத்மாக்களை பார்க்க விரும்பினால் அவர்களை இங்கே பாருங்கள். ஒரு சலவை தொழிலாளியிடம் மிகவும் அழுக்கான துணிமணிகள் சலவை செய்வதற்காக இருந்தால் அவர் அவற்றை தடியினால் அடிக்கும் போது அவை கிழிந்து விடுகின்றன. இங்கும் கூட ஓர் அடியை சகித்து கொள்ள முடியாமலேயே அவர்கள் விலகிச் செல்கின்றார்கள். கடவுளின் மடிக்கு வந்த பின்னர் நீங்கள் அவருக்கு நேரடியாக கீழ்ப்படியாமல் இருந்தால் தண்டனை கிடைக்கும். பிறரை ஒரு குழுவில் அழைத்து வருகின்ற தலைமை பிராமண ஆசிரியருக்கு மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது. அதில் ஒருவர் பாபாவின் கரத்தை கைவிட்டு விகாரமுடையவராகினாலும் அந்த பாவமும் அவரை இங்கு அழைத்து வந்தவருக்கே சேரும். எவருமே அத்தகையவர்களை இந்திர சபைக்கு அழைத்து வரக்கூடாது. நீலம் பாரி, உக்ராஜ்புரி, அதாவது வெவ்வேறு தேவதைகள் ஆகியோரின் கதைகள் உள்ளன. ஒருவர் ரகசியமாக மற்றொரு நபரை இந்திர சபைக்கு அழைத்து வந்த போது இந்திர சபையில் துர்நாற்றம் வீசியது. அந்த நபரை அழைத்து வந்தவர் பாவத்தை சேர்த்து கொண்டார். ஒருவர் கல்லாக மாறினார் போன்ற கதைகளும் உள்ளன. பாபா உங்களை தெய்வீக பிரபுக்கள் ஆக்குகின்றார். எவ்வாறாயினும் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியாது விட்டால் நீங்கள் கல்லாகுவதுடன் ஒரு ராஜ்யத்தை பெறுகின்ற பெரும் பாக்கியத்தையும் இழந்து விடுகின்றீர்கள். உதாரணமாக, ஏழை ஒருவர் ஓர் அரசரால் தத்தெடுக்கப்பட்ட பின்னர் தகுதியற்றவர் ஆகும் பொழுது அந்த அரசன் அவரை வெளியேற்றினால் என்ன நிகழும்? அவர் மீண்டும் ஏழையாகுவார். இங்கும் அவ்வாறே. பின்னர் பெருமளவு துன்பம் அனுபவிக்கப்படும். இதனாலேயே பாபா கூறுகின்றார், ஒரு பொழுதும் எனக்கு கீழ்ப்படியாமல் இருக்காதீர்கள். தந்தை ஒரு சாதாரண ரூபத்தில் இருப்பதாலேயே நீங்கள் ஷிவ் பாபாவை மறந்து விடுவதுடன் உங்கள் புத்தியும் ஷரீரதாரியிடம் திசை திரும்புகின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது ஸ்ரீமத்தை பெறுகின்றீர்கள். அசுரத்தனமானவர்கள் ஆகுபவர்களால் பின்னர் இந்திர சபையில் அமர முடியாது. ஒவ்வொரு நிலையமும் இந்த ஞானம் பொழியப்படுகின்ற இந்திர சபையாகும். நீலாம் பரி, புக்ராஜ் பரி போன்ற பெயர்கள் உள்ளன. நீலம் என்பது ஒரு ரத்தினமாகும். இப்பெயர்கள் குழந்தைகளுக்கே வழங்கப்படுகின்றன. சிலர் மிக சிறந்த பெருமதி வாய்ந்த ரத்தினங்களும் மாசற்றவர்களும் ஆவார்கள். சில ரத்தினங்கள் மாசு நிறைந்தவர்கள், ஆனால் சிலரோ மிகவும் தூய்மையானவர்கள். இங்குள்ள ரத்தினங்களும் வரிசை கிரமமானவர்களே. சில ரத்தினங்கள் மிகவும் பெருமதி வாய்ந்தவர்களாக இருப்பதுடன் மிகவும் நன்றாக சேவையும் செய்கின்றனர். சிலர் சேவைக்கு பதிலாக அவசேவை செய்கின்றனர். ஒரு ரோஜாவிற்கும் எருக்கம் மலருக்கும் இடையில் அதிக அளவு வேறுபாடு உள்ளது. இரண்டுமே சிவனுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன. உங்கள் மத்தியில் மலர்களாக உள்ளவர்கள் யார் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். அவர்களையே மக்கள் தேடுகின்றனர். மிக சிறந்த மலர்களை தந்தையிடம் அனுப்புமாறு அவர்கள் பாபாவிடம் கேட்கின்றனர். இப்பொழுது நீங்கள் எங்கிருந்து சிறந்த மலர்களை பெறுவீர்கள்? ரத்தின ஜோத், அதாவது நறுமணம் கமழும் மலர், ஒரு பொதுவான மலராகும். இது ஒரு பூந்தோட்டம். நீங்கள் இந்த ஞான கங்கைகளும் பாபாவே கடலும் ஆவார். இந்த பிரம்மாவே அனைத்திலும் மிகப்பெரிய நதியான பிரம்மபுத்ரா நதியாவார். கல்கத்தாவில் பிரம்மபுத்ரா நதியே மிகப்பெரிய நதியாகும். அங்கேயே கடலுக்கும் நதிக்கும் இடையில் மிகப்பெரிய சங்கமம் நிகழ்கிறது. உண்மையில் பாபாவே ஞானக்கடல், அவரே உயிருள்ள ஞானக்கடல் ஆவார். நீங்கள் உயிருள்ள இந்த ஞான நதிகள் ஆவீர்கள். இது நீராலான கங்கை. உண்மையில் உங்களுக்கு பின்னரே நதிகளுக்கு பெயரிடப்பட்டன. எவ்வாறாயினும் அசுர சமுதாயம் இதை கூட மறந்துவிட்டது. அவர்கள் ஹரித்வாரில் உள்ள கங்கைகளில் நான்கு கரங்களான உருவத்தை காட்டுகிறார்கள். அவர்கள் அதை கங்கை என்றும் அழைக்கின்றனர். நான்கு கரங்களால் ஆன உருவம் யார் என்பதை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. இந்நேரத்திலேயே நீங்கள் உண்மையில் சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆகின்றீர்கள். நீங்களே உண்மையான இந்த ஞான நதிகள். அவை அவர்கள் சென்று நீராடுகின்ற நீர் கொண்ட நதிகளாகும். அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இது ஒரு தேவி என அவர்கள் நினைக்கிறார்கள். மனிதர்கள் என்றுமே 4 முதல் 8 கரங்களை கொண்டிருக்க முடியாது. அவர்கள் எதனுடைய அர்த்தத்தையும் புரிந்து கொள்வதில்லை. பாபா உங்களை என்னவாக ஆக்குகின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் 100% விவேகம் அற்றவர்களாக இருந்தீர்கள். பாபாவின் மடிக்கு வருவதால் நாங்கள் ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் ஆகின்றோம். ஒருவர் இங்கு அரசராக இருந்தாலும் கூட ஸ்வர்க்கத்தில் உள்ள சந்தோஷத்திற்கும் இங்குள்ள சந்தோஷத்திற்கும் இடையில் பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வேறுபாடு உள்ளது. உங்கள் மத்தியிலும் சில ஆத்மாக்கள் தந்தையையோ தங்களையோ கூட புரிந்து கொள்ளாமல் உள்ளனர். எந்த அளவு நறுமணத்தை நீங்கள் கொடுக்கின்றீர்கள் என்று உங்களையே சோதித்து பாருங்கள். நான் தவறான விஷயங்களை பேசுகின்றேனா? நான் கோபப்படுகின்றேனா? ஒரு குறிப்பிட்ட குழந்தையின் செயற்பாட்டில் இருந்து அவர் எத்தகையவர் என தந்தையால் மிக விரைவாகவே புரிந்து கொள்ள முடியும். தந்தை சேவாதாரி குழந்தைகளை மிகவும் நேசிக்கின்றார். அனைவரும் ஒரே அளவிற்கு நேசிக்கப்பட முடியாது. அத்தகைய குழந்தைகளுக்கு உள்ளிருந்து இயல்பாகவே ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகின்றன. ஒரு குழந்தை கீழ்ப்படிவற்றவராக இருந்தால் அவரது தந்தை கூறுவார், இவர் இறப்பதே மேல். அவர் தந்தையின் பெயரை அதிக அளவு அவதூறு செய்கின்றார். இதுவே விதி எனப்படுகிறது. ஒருவருக்கு என்ன நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி உங்களால் உடனடியாகவே கூற முடியும். பாபா விளங்கப்படுத்துகின்றார், இவர் தகுதி வாய்ந்த குழந்தை, இவர் தகுதியற்றவர். ஒருவர் பாப் தாதாவை இனம் கண்டு கொள்ளாமலும் ஓர் ஆஸ்தியை பெறுகின்ற பாக்கியத்தை கொண்டிராமலும் இருந்தால் எவராலும் என்ன செய்ய முடியும்? இந்த ஞான பாதையின் சட்டத்திட்டங்கள் மிகவும் கடுமையானவை. ஒரு தந்தை தூய்மையாகி அவரின் குழந்தை தூய்மை ஆகாதுவிட்டால் அப்பொழுது அக்குழந்தையால் எதற்கும் உரிமை கோர முடியாது. அவரது தந்தை அவரை தனது குழந்தையாக கருத மாட்டார். அவர் கூறுவார், நான் ஷிவ் பாபாவை எனது வாரிசாக ஆக்குவேன். அவர் 21 பிறவிகளுக்கு அதற்கான பலனை எனக்கு கொடுப்பார். இதன் அர்த்தம் நீங்கள் இங்கே வந்து பாபாவுடனேயே தங்கிவிட முடியும் என்பதல்ல. இல்லை, நீங்கள் வீட்டில் வாழ்ந்தவாறு ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக அனைவரையும் பராமரிக்க வேண்டும். தந்தை உங்களின் குழந்தைகள் போன்றோரை பராமரிப்பார் என்றில்லை. இல்லை, அத்தகைய எண்ணங்களை கொண்டிருப்பவர்கள் வழி தவறி செல்வார்கள். இங்கு பாபாவுடன் சேர்ந்து அனைவரும் முழுமையாக தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையற்ற எவரும் இங்கு அமர்ந்திருக்க அனுமதிக்கப்படுவதில்லை. இல்லாதுவிட்டால் புத்தி கல்லாகிவிடும். பாபா எவரையும் சபிக்கவில்லை. இதுவே நியதியாகும். தந்தை கூறுகின்றார், எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் உங்களுடைய பௌதீக அங்கங்களின் மூலமாக ஏதாவது பாவ செயல்களை செய்வீர்களாயின் மரணித்து விடுகின்றீர்கள். இலக்கு மிக உயர்வானது. கடவுளின் குழந்தைகள் ஆகிய பின்னர் நோய்கள் அனைத்தும் வெளிக்கிளம்பும். எவ்வாறாயினும் நீங்கள் பயப்படக்கூடாது. மூலிகை வைத்தியர்களும் கூறுகின்றனர், இந்த குறிப்பிட்ட மருந்தை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களின் உள்ளேயுள்ள நோய்கள் அனைத்தும் வெளிக்கிளம்பும். ஆனால் பயப்படாதீர்கள். தந்தையே கூறுகின்றார், நீங்கள் தந்தைக்கு உரியவர் ஆகியதும் இராவணனான மாயை உங்களை பெருமளவில் தொந்தரவு செய்வதுடன் பல புயல்களையும் கொண்டு வருவாள். சரி எது பிழை எது என பிரித்தறிந்து பார்க்கக்கூடிய புத்தியை நீங்கள் இப்பொழுது பெற்றுள்ளதால் தவறான செயல்கள் எதையும் செய்யக்கூடாது. மனிதர்கள் விநாச காலத்தில் அன்பற்ற புத்தியை கொண்டிருக்கிறார்கள். உங்கள் மத்தியிலும் நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமான அன்பான புத்தியை கொண்டிருக்கின்றீர்கள். அன்பான புத்தியை கொண்டவர்கள் தந்தைக்காக மிக நல்ல சேவை செய்வார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, கடவுளின் குழந்தை ஆகிய பின்னர் சிறிதளவு கூட அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்காதீர்கள். உங்கள் பௌதீக அங்கங்கள் மூலம் பாவ செயல்கள் எதையும் செய்யாதீர்கள். தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். தகுதி வாய்ந்தவராகி தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுங்கள். இரண்டு, ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக இருந்து உங்களின் இல்லறத்தை பராமரியுங்கள். இந்த ஞான மார்க்கத்தின் நியதிகளை முழுமையாக பின்பற்றுங்கள். தவறானதில் இருந்து சரியானதை புரிந்து கொண்டு மாயையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஆசீர்வாதம், பரிதவிக்கும் தாகத்துடன் இருக்கும் யாசிக்கும் ஆத்மாக்களின் தாகத்தை தணிப்பதற்கு நீங்கள் சகல பொக்கிஷங்களும் நிறைந்தவர்கள் ஆகுவீர்களாக. எப்படி அலைகளால் அடிக்கப்பட்டு மூழ்கிக் கொண்டிருப்பவர்கள் ஆதாரத்திற்காக ஒரு வைக்கோலை கூட தேடுவார்களோ, அதேபோல் ஒரு துன்ப அலை வரும்பொழுது சந்தோஷம் அல்லது அமைதியை யாசித்த வண்ணம் எத்தனை பரிதவிக்கும் ஆத்மாக்கள் உங்களின் முன்னால் வருவார்கள் என்று பாருங்கள். இத்தகைய தாகத்துடன் இருக்கும் ஆத்மாக்களின் தாகத்தை தணிப்பதற்கு உங்களை அதீந்திரிய சுகம் சகல சக்திகள் சகல பொக்கிஷங்களால் நிரப்பிக் கொள்ளுங்கள். உங்களின் ஸ்திதியை அனைத்து நேரத்திற்கும் பேணுவதற்கும் மற்ற ஆத்மாக்களை சம்பூர்ணமாக்குவதற்கும் அதிக அளவு பொக்கிஷங்களை சேகரியுங்கள். ஸ்லோகம், மற்றவர்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கும் பொழுது உபகார உணர்வுகளை கொண்டிருங்கள். அந்த கற்பித்தல்கள் அவர்களின் இதயங்களை தொடும். அவ்யக்த இஷாரா, சதா முக மலர்ச்சியுடன் இருப்பதற்கு இலகு சுபாவத்தை கொண்டவராகவும் சகித்துக் கொள்பவராகவும் ஆகுங்கள். முக மலர்ச்சியுடன் இருப்பது இந்த ஞானத்தின் ஒரு நற்குணம். அதற்கு நீங்கள் ஆன்மீகத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். முக மலர்ச்சியுடன் இருக்கும் சமஸ்காரம் தேவைப்படும் எந்த நேரத்திலும் உங்களுக்கு அதிக அளவில் உதவக்கூடியதோர் ஆசீர்வாதமாகும். சதா மலர்ச்சியான ஸ்திதியில் இருப்பவர்களால் மற்றவர்களையும் அவர்களின் மனதின் நிலைமை என்னவாக இருந்தாலும் அவர்களை மலர்ச்சியாக ஆக்க முடியும். இலகுவான சுபாவத்தை கொண்டவர்கள் ஒரு பாரமான சூழ்நிலையையும் தமது மலர்ச்சி நிறைந்த சந்தோஷமான முகத்தால் மிகவும் லேசாக்க முடியும். ஓம் சாந்தி.